நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் ஸ்ரீ அவர்களே.
வணக்கம் ரேணுகா.
நாங்கள் வந்து கடந்த தடவை டாக்ஸ் ரிட்டர்ன் செய்வது பற்றி உரையாடியிருந்தோம். இந்த நிகழ்ச்சியில் நெகட்டிவ் கியரிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த அம்சம் பற்றி பார்ப்போம். எங்களுக்கு முதலில் நெகட்டிவ் கியரிங் என்றால் என்ன என்றும் அது எப்படி வேலை செய்கிறது என்றும் விளக்க முடியுமா?
கியரிங் என்ற மீனிங் வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லோன் எடுத்துட்டு அந்த லோனில் வர இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வர இன்கத்தை விட கூட இருக்குமென்றால் அதை சொல்கிறது நெகட்டிவ் கியரிங். சில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாசிட்டிவ் கியரிங்காக இருக்குது, அதனுடைய ஆப்போசிட் தான் நெகட்டிவ் கியரிங். அப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால், நீங்கள் ஒரு 440,000 ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ஒரு $40,000 கொடுத்து வாங்குவீங்க, $400,000 லோன் எடுப்பீங்க. அந்த லோனில் நீங்கள் 7% இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணால் அந்த 7%க்கும் நீங்கள் பே பண்ண இன்ட்ரெஸ்ட் வந்து 28,000 இருக்கும். ஆனால் உங்களுக்கு வார ரெண்டல் இன்கம் வந்து ஓன்லி 20,000 தான் இருக்கும். அப்போ அதில் உங்களுக்கு 8,000 ரூபா வந்து நெகட்டிவாக இருக்கும். அதை சொல்கிறது நெகட்டிவ் கியரிங். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லோன் எடுத்து அதை நெகட்டிவில் வாரதை சொல்கிறது நெகட்டிவ் கியரிங். அந்த நெகட்டிவ் கியரிங் வந்து ஆஸ்திரேலியாவில் பாப்புலர் ப்ராப்பர்ட்டிஸுக்கு, ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் பாப்புலராக இருக்கு. அதைத்தான் எல்லாரும் நார்மலாக நெகட்டிவ் கியரிங் என்று சொல்லுவார்கள்.
நீங்கள் சொல்வதை வைத்து பார்க்கின்ற போது டாக்ஸை குறைப்பதற்காக இந்த நெகட்டிவ் கியரிங்கை பலரும் செய்கிறார்கள் இல்லையா?
ஆமாம், டாக்ஸை குறைக்கிறது ஒரு பர்பஸ். மெயின் பர்பஸ் வந்து இருக்கணும், அவையில் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி அதை இன்வெஸ்ட்மெண்ட் செய்து ஒரு 10 வருஷம், ஒரு லாங் டேர்ம் இல்லை, 10 வருஷத்துலேயோ 15 வருஷத்துலேயோ அதை விற்கல, அந்த ப்ராப்பர்ட்டின்ட வேல்யூ கூட வர்றபடியால் அதில் கெயின் வரும், அதில் வர ரிட்டர்ன்ஸ் வந்து கணக்க வர்றபடியால் தான் எல்லோரும் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறவையல். இந்த நெகட்டிவ் கியரிங் வந்து அதை ஹெல்ப் பண்ணுறது அவைகளுக்கு எவ்ரி இயரு கொஞ்சம் டேக்ஸ் கிளைம் பண்ணுறதுக்காக வேண்டி.
அப்போ இப்படி வந்து இந்த டேக்ஸை குறைப்பதற்காக இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை வாங்குவது வந்து உண்மையிலேயே ஒரு சிறந்த விடயம் என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்களா?
ஆமாம், இப்போ நீங்கள் பார்க்க போனீங்களன்னா இன்வெஸ்ட் பண்ணிக்கல 2-3 இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஒன்று வந்து சரியான ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாம். அந்த ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு உதாரணம், நீங்கள் பேங்க்கில் கொண்டே ஒரு ஃபிக்ஸ் டிபாசிட்டில் போட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வரும், அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 2-2.5%, 3% இருக்கும் இப்போ இந்த நிலைமையில் இந்த இயரில். ஆனால் நீங்கள் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதன் ரிட்டர்ன், அதில் வர இன்கம் வந்து லாங் பீரியட் டைமுக்கு கூட வேறுக்கும். ஆகவே இவ்வளோ காலமும் பப்ளிக் வந்து என்ன செய்வாங்கன்னா இன்வெஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ப்ராப்பர்ட்டியில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா? எல்லாரும் ஹோப் பண்ணுறது இந்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ரைஸ் வந்து கூடிக்கொண்டு வரும், இயர் டு இயர் அட்லீஸ்ட் ஒரு 8%, ஓவர் லாங்க பீரியட் வந்து ஒரு 10% ஆகுது இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ அதான் அந்த மெயின் ஒப்ஜெக்டிவாக இருக்கிறபடியாக, அதான் அவையில் முழு இதுக்கு இருக்கபடியாக அதே அவங்க வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் டாக்ஸும் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த 20,000 இன்கம், 27,000 எக்ஸ்பென்சஸ் அண்டேக்கில் அந்த 7,000 எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களோட பாக்கெட்டுக்குள்ளால் போகுது. உங்களுக்கு 30% டாக்ஸ் இருக்குமெண்டா எவ்ரி இயரும் நீங்கள் அந்த 30% டாக்ஸ், 7,000 x 30% 2,100 ரூபா டேக்ஸ் வந்து ரிஃபண்டாக கிடைக்கும். உங்களோட டேக்ஸ் ரேட் 40% இருக்குமெண்டா உங்களுக்கு 2,800 ரூபா எவ்ரி இயரும் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7,000 போகுது நெகட்டிவாக, 2,800 வருது. அப்போ உங்களுக்கு அதில் 4,200 வந்து பொக்கட் அவுட் பண்ணுறீங்க. ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டியின் வேல்யூ வந்து அதை விட கூடும். ஒரு வருஷம் 10%ஆல் கூடுமெண்டா உங்களோட 440,000 ப்ராப்பர்ட்டி இப்போ வந்து 44,000 ரூபா உங்களுக்கு கெயின் வந்துட்டுது. அப்போ அதை பார்க்கல உங்களோட பொக்கட்டால் போகிறது வந்து 5,000ண்டா 40,000 வந்து உங்களுக்கு ஒரு வந்து பெரிய கெயினாக இருக்குது.
சரி, இப்போ அப்படி பார்க்கின்ற போது அதை நெகட்டிவ் கியரிங் நாங்கள் செய்தாலும் கூட அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிற போது ஏதாவது பாதிப்புகள் வருமா?
ஆமாம், விற்கிற போது என்ன நடக்குமெண்டா விக்கேக்கில் வந்து உங்களுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஒன்று பே பண்ண வேண்டி வரும். அதிகமாக நீங்கள் 12 மாதத்துக்கு மேலே ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சுருந்தீங்கண்டா இன்வெஸ்ட்மெண்ட்டை, உங்களோட கேபிட்டல் கெயினில் வந்து நீங்கள் 50% டிஸ்கவுண்ட் இருக்கும். உங்களுக்கு 100,000 கேபிட்டல் கெயின் வந்துச்சுண்டா ப்ராஃபிட், 50,000 வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை, மற்ற 50,000 தான் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். அந்த 50,000 டேக்ஸ் வந்து நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் நீங்கள் 55 வயது 60 வயதில் ரிட்டையர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேறு இன்கம் இருக்காது. அப்போ அந்த 50,000 டேக்ஸ் வந்து வெரி லோவாக, சரியான குறைவாக தான் இருக்கும். அப்போ நார்மலாக அவையில் என்ன செய்வீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிட்டையர் பண்ணி கொஞ்ச நாளில் அதை விற்றீங்கன்னா உங்களோட டேக்ஸ் ரேட் வந்து குறைவாக இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 100,000 இன்கம் நீங்கள் 10 வருஷத்தில் உங்களோட எக்ஸ்பென்சஸை விட கூடவே இருக்குது. அப்போ நீங்கள் ஓவராலாக நீங்கள் கெயின் பண்ணியிருப்பீங்க. அதுக்காக வேண்டி தான் அந்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் எல்லோரும் கூட கவனம் செலுத்துகிறார்.
நெகட்டிவ் கியரிங்கில் மாற்றங்கள் வரப்போகின்றன, அரசு மாறினால் அதில் மாற்றங்கள் வரும், அது இல்லாதொழிக்கப்படும், அது கட்டுப்படுத்தப்படும், அப்படி என்றெல்லாம் செய்திகள் அடிபடுகின்றன. அப்படி ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரப்பட இருக்கின்றனவா?
ஆமாம், கடைசி ஃபெடரல் எலெக்ஷன் டைமில் லேபர் பார்ட்டி சொன்னாங்க தாங்க நெகட்டிவ் கியரிங்கில் சேஞ்சஸ் கொண்டு வரப்போகிறோம். இது வந்து 1985 லேபர் பார்ட்டி போல் கீட்டிங் பிரைம் மினிஸ்டர் கேக்கில் கொண்டு வந்தாங்க, அப்ளிஷ் பண்ணாங்கள அந்த நெகட்டிவ் கியரிங்கை. ஆனால் 2 வருஷத்துக்கு பிறகு பப்ளிக்கின் எதிர்ப்பால் திருப்பியும் ஹோக் பிரைம் மினிஸ்டர் கேக்கில் திருப்பியும் அதை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்போ அப்படி கொண்டு வந்தாங்களா இம்பேக்ட் இருக்கும், அதால் கணக்க விளைவுகளை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். லேபர் வந்து ஏன் கொண்டு வர போகிறோன்னு சொன்னாங்களா, ப்ராப்பர்ட்டி ப்ரைஸஸ் வந்து சரியான கூடி கொண்டு வர்றது. அப்போ ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ் முதல் வீடு வாங்குறாக்களுக்கு வந்து சரியான கஸ்டமருக்கு வாங்குறதுக்கு இவளுக்கு அஃபோர்ட் பண்ணிடலாது. அதுக்காக வேண்டி தான் லேபர் வந்து அந்த நெகட்டிவ் கியரிங்கை குறைக்கிறதுக்கு இல்லாமல் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனால் அது அப்படி இல்லாமல் வருமோ வராதோன்றது சொல்லி இல்லாமல் இருக்கும். அப்படி அவங்க கொண்டு வந்தாலும் கொண்டு வரது வந்து பழைய ப்ராப்பர்ட்டிக்கு நெகட்டிவ் கியரிங் இல்லாமலும் புதுக்க வார ப்ராப்பர்ட்டிக்கு நெகட்டிவ் கியரிங் கொண்டு வர்றது தான் அவங்களோட பிளான். அதே மாதிரி கேபிட்டல் கெயின் டேக்ஸுக்கும் வந்து அந்த 50% குறைக்கலாம். ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க லேபர் பார்ட்டி பணக்காரங்கள்லாம் கூட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியில் வச்சுருக்காங்களோ அப்போ அவங்க பே பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுதான் இப்போதே அரசியல் அமைப்பின் அந்த வழியில் தான் நடந்துட்டுருக்கு. ஆனால் இன்னும் ஒருத்தருக்கும் சொல்லி இல்லாது டெஃபினட்டாக அப்படி கொண்டு வருவாங்களோ இல்லையோ. அப்போ ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா லிபரல் கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டு தாங்களாக தான் இன்ட்ரொடியூஸ் பண்ண மாட்டோம்னு. இப்போ லிபரல் கவர்மெண்ட் திருப்பி வந்துமெண்டா அவையில் கடைசி வரையும் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது அன்லைக்லியாக தான் இருக்கும். என்ன சொல்லணும்னா அந்த நெகட்டிவ் கியரிங்கை இல்லாமல் பண்ணால் 2 விதமான விளைவுகள் வரும். ஒரு விளைவு என்ன வரும்னா நெகட்டிவ் கியரிங் இல்லைன்னொன்னா ஒரு தரம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க. அப்போ இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கேக்கில் என்ன நடக்குமெண்டா வீட்டுகளின் ப்ரைஸஸ் வந்து சடாரண்டு குறைய வரும். அப்போ கனவேருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், இன்வெஸ்ட் பண்ணால் அப்போ அவங்களோட இன்வெஸ்ட் பண்ணலாம் சரியான லாஸில் வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் 2 மில்லியனான ஆக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியில் வச்சிருக்கணும். அப்போ 2 மில்லியனான ஆக்களும் வந்து ஓட் பண்ண போகிறதில் லேபருக்கு. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். மற்றது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இல்லையண்டா ரெண்டல் ப்ரைஸஸ் வந்து கூட வரும். ஏன்னா ரெண்டல் நாங்கள் எல்லோரும் இருக்கிறதுக்கு விட வாங்கினோம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லைன்னா ரெண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டிக்கு இல்லை. அப்போ ரெண்ட் ப்ரைஸ் வந்து கூட வரலாம். இந்த இம்பேலன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணித்தான் எந்த கவர்மெண்ட்டும் ஒரு டிசிஷன் எடுக்கும்.
சரி, மிக்க நன்றி ஸ்ரீ அவர்களே. நெகட்டிவ் கியரிங் பற்றிய தெளிவான விளக்கத்தை வழங்கியிருந்தீர்கள். மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி.
நன்றி ரேணுகா.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.